2018 டிசம்பர் மாத தென்றல் இதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள். அழைக்காமலும் வருவேன். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தர்மபுத்திரனுக்கும் துரியோதனன் சகுனிக்கும் சூதாட்டம் நடக்கும் போது கண்ணன் துவாரகையிலேயே இல்லை. இதை கண்ணனே பாண்டவர்களிடத்திலே வனப்பர்வத்தின் 12 அத்தியாயத்திலிருந்து 22 அத்தியாயம் வரையிலான நிகழ்வுகளில் விஸ்தாரமாக கூறுவதை கேட்கிறோம். இங்கே ஒன்று சொல்லிவிட வேண்டும். இந்த விவரங்கள் எல்லாம் வியாச பாரதத்தில் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கின்றன. 4000+ பாடல்களால் இயற்றப்பட்ட வில்லி பாரதத்திலோ வில்லி பாரதத்தில் விடுபட்டனவற்றை சொல்வதற்கென்றே இயற்றப்பட்டு வில்லி பாரதத்தில் விடுபட்ட வியாச பாரத பகுதிகளில் பெரும்பான்மையானவற்றை சொல்லியிருக்கின்ற 10000+ பாடல்களை கொண்ட நல்லாப்பிள்ளை பாரதத்திலோ இடம்பெறவில்லை. தருமன் ராஜசூய யாகத்தை நடத்திய போது தன்னை நிந்தித்த சிசுபாலனை 100 நிந்தனைகளை பொறுத்த பிறகு கொண்டான் என்பதை நாம் அறிவோம். சிசுபாலன், ஜராசந்தன், சால்வன் ஆகிய மூவரும் நெருங்கிய நண்பர்கள். சால்வ நாட்டை ஆண்ட காரணத்தால் இவன் சால்வன் என்று அறியப்படுகிறான். இவனுக்கு சௌபன் என்றும் ஒரு பெயர் உண்டு. ராவணனிடத்திலே புஷ்பக விமானம் இருந்ததைப் போல சால்வனிடத்திலே சௌபம் என்றொரு விமானம் இருந்தது. இதன் காரணத்தால் இவன் சௌபன் என்று அழைக்கப்பட்டான். இந்த விவரம் வேத காலத்து விமானங்களை பற்றி சொல்கின்ற இந்த தளத்திலே காணப்படுகிறது. www.crystallinks.com/vedic.html இதில் In one particular exchange, the hero Krishna is pursuing his enemy Salva in the sky. When Salva's Vimana, the Sauba, is made invisible in some way, undeterred, Krishna immediately fires off a special weapon. I quickly laid on an arrow which killed by seeking out sound. என்று ஒரு வரி இருக்கிறது. இது வியாசரின் மூலத்தில் வனப்பருவத்தில் காணப்படும் வரியாகும். பிறகு பெரிய சண்டையில் சப்தத்தை குறிவைத்து அடிக்கும் அஸ்திரத்தை வேகமுள்ளவனாகி அவர்களை தொலைக்க வேண்டிய பிரயோகம் செய்தேன் என்று கிருஷ்ணன் குறிப்பிடுகிறான். வனப்பருவம் 82:80. இன்ஃப்ராரெட் எனப்படும் அகசிவப்பு கதிரை தடம் பற்றி செல்கின்ற இக்காலத்து குண்டுகளைப் போல ஒலியை தொடர்ந்து சென்று அந்த ஒலி கிளம்பும் இடத்தை அடிக்கும் அஸ்திரத்துக்கு சப்தவேதி என்று பெயர். சரயு நதியில் நீர்மெல்ல வந்திருந்த சிராவணகுமாரனுடைய குடத்திலிருந்து எழுந்த ஒலியை கேட்டு ஏதோ யானைதான் நீர் பருகுகிறது என்று நினைத்து கொண்டான் தசரதன். அந்த யானையை கொள்வதாக நினைத்து கொண்டு ரிஷிகுமாரனான சிராவணகுமாரனை தவறுதலாக கொன்றபோது எய்த அஸ்திரமும் இந்த சப்தவேதிதான். ஒலியை பின்பற்றி சென்று இலக்கை அழிக்கும் அஸ்திரங்களை பற்றிய குறிப்பு ராமாயணம், பாரதம் ஆகிய 2 இதிகாசங்களிலுமே கிடைக்கிறது. இந்த சௌபன் அல்லது சால்வனைத்தான் மணந்து கொள்ள விரும்புவதாக காசி அரசனின் 3 மகள்களில் ஒருத்தியான அம்பா சொல்லியிருந்தாள். இதற்காகத்தான் பீஷ்மர் தன்னுடைய தம்பியான விசித்திர வேதியனுக்காக கடத்தி வந்திருந்த அம்பா, அம்பிகா, அம்பாலிகா மூவரில் அம்பாவை திருப்பி அனுப்பிவிடுகிறார். இந்த அம்பாதான் பிற்காலத்தில் சிகண்டியாக மாறி பீஷ்மரின் மரணத்துக்கு காரணமாக இருக்கப் போகிறாள். இது ஒரு புறம் இருக்கட்டும். சால்வனுடைய நண்பர்களில் ஜராசந்தன் ராஜசூக யாகத்துக்கு முன்னால் பீமனால் கொல்லப்படுகிறான். இதற்கு காரணகர்த்தாவாக இருந்தது கண்ணன் என்பதையும் தன்னுடைய இன்னொரு நண்பனான சிசுபாலனை கொன்றதும் கண்ணனே என்பதையும் அறிந்து கொண்ட சால்வனால் அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உடனேயே துவாரகையின் மேல் படை திரட்டி கொண்டு சென்று போரை தொடங்கினான். அப்போது கண்ணன் ராஜசூக யாகத்திலிருந்து திரும்பியிருக்கவில்லை. வனப்பருவத்தில் இந்த சம்பவங்களை விவரித்து கொண்டு வரும்போது கிருஷ்ணன் சொல்கிறான், பாவச் செய்கை உள்ளவனும் நம்பிக்கை துரோகம் செய்பவனும் அற்பனுமான அவனை, கண்ணனை, இப்பொழுது சிசுபாலனை கொன்ற கோபத்தால் யமன் வீட்டை அடையச் செய்வேன். கெட்ட சுவாவம் உள்ள எவனால் என் பிராதாவான சிசுபாலராஜன் கொல்லப்பட்டானோ அவனை பூதலத்தில் கொல்லுவேன். பிராதாவும் பாலனும் யுத்த திறமையில்லாதவனும் அவதானம் இல்லாதவனுமான வீரனுமான சிசுபலராஜன் எவனால் கொல்லப்பட்டானோ அந்த ஜனார்த்தனனை கொல்லுவேன் என்றார். பாரதம் வனப்பருவம் 14:59. இப்படி அவன் கண்ணின் மேல் சினம் கொண்டு துவாரகையின் மேல் படையெடுத்த சமயத்தில் கண்ணன் ராஜசூக யாகத்திலிருந்து துவாரகைக்கு திரும்பி இருக்கவில்லை. அப்போது துவாரகையில் இருந்த உக்கிரசேனரும் கண்ணனுடைய மகன்களான சாம்பன், பத்யும்னன் முதலானோர் சால்வனை எதிர்த்தது விரிவாக பேசப்படுகின்றன. இறுதியில் கிருஷ்ணனுக்கும் சால்வனுக்கும் போர் தொடங்குகிறது. இராமாயணத்தில் இந்திரஜித் ஒரு மாயா சீதையை உருவாக்கி அதை அனுமனுக்கு எதிரில் வெட்டி வீழ்த்தியதைப் போலவே சால்வனும் கண்ணனின் தந்தையான வசுதேவரை மாயையால் உண்டாக்கி கண்ணனுக்கு எதிரில் வெட்டுவதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி கண்ணனுக்கே சற்று மயக்கத்தை உண்டாக்குகிறான். இறுதியில் இப்படி காலத்தை நீட்டித்தது போதும், இவனை உடனடியாக கொல்லுங்கள் என்று கண்ணனுடைய தேரோட்டியான தாருகன் கேட்டுக்கொள்ள கிருஷ்ணன் ஆக்னேயாஸ்திரத்தை தொடுத்து சால்வனை தொடர்கின்ற அசுரர்களை அழிக்கின்றான். கம்சன், சால்வன், ஜராசந்தன் எல்லாருமே நண்பர்கள் என்பதும் அசுரர்கள் என்பதும் இவர்கள் அனைவருடைய மரணத்துக்கும் கண்ணனே நேரடி அல்லது மறைமுக காரணமாக இருந்திருக்கிறான் என்பது குறிப்பிடத்தக்கது. சால்வன் அமர்ந்திருந்த சௌபம் என்கிற விமானத்தை அல்லது பறக்கும் நகரத்தை தன்னுடைய சக்கரப்படையால் பிழிந்து வீழ்த்தியதாக கண்ணன் குறிப்பிடுகிறான். யுத்தத்தில் யட்சர்கள், ராட்சசர்கள், அசுரர்கள், மிலேச்ச அரசர்கள் இவர்களை சாம்பலாக்கக்கூடியதும் பெரிதும் கூர்மையான முனையுள்ளதும் காணனுக்கும் அந்தகனுக்கும் யமனுக்கும் ஒப்பானதும் பளபளப்பானதும் குற்றமற்றதும் ஒப்பற்ற தம் பகைவர்களை நாசமாக்கக்கூடியதுமான சக்கரத்தை நான் ஜபம் செய்து எவர்கள் இப்பொழுது என் சத்துருக்களோ அவர்களையும் சௌபத்தையும் உன்னுடைய வீரியத்தால் நாசம் செய் என்று சொல்லி தோல் வலிமையால் அவனை குறித்து கோபத்துடன் பிரயோகம் செய்தேன். அப்பொழுது ஆகாயத்தில் போகின்ற சுதர்சனத்தினுடைய உருவமானது யுக முடிவில் மிக எரிக்கப் போகின்ற இரண்டாவது சூரியனுக்கு ஒப்பாக இருந்தது என்பது கிருஷ்ணன் வாய்மொழியாக சொல்வது. வனப்பருவம் அத்தியாயம் 22 பக்கம் 82. இப்படி ஏவப்பட்ட சுதர்சன சக்கரம் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த சௌபத்தை இரண்டாக பிளந்தது. திரிபுரம் விழுந்ததைப் போல சௌபம் விழுந்தது என்கிறான் கண்ணன். இப்படியெல்லாம் உக்கிரமான போர் நடந்து கொண்டிருந்த காரணத்தால்தான் நான் சூதாட்டம் நடைபெற்ற சமயத்தில் துவாரகையில் இல்லை. நான் இருந்திருந்தால் சூதாட்டத்தை நடைபெற விடாமல் தடுத்திருப்பேன் என்கிறான் கிருஷ்ணன். இதை தர்மபுத்திரரை நோக்கி சொல்லும் போது, வாசுதேவர், பூபதியே, ஓ அரசரே, நான் துவாரகையில் இருந்திருப்பேனேயானால் சமீபத்தில் வந்திருப்பேன். நீர் இந்த கஷ்டத்தை அடைந்தவராக மாட்டீர். ஓ, எதிர்க்கப்பட முடியாதவரே, அம்பிகா புத்திரரான அரசராலும் துரியோதனாலும் கௌரவர்களாலும் அழைக்கப்படாதவனாயினும் நான் வந்திருப்பேன். அதிக தோஷங்களை காட்டி நான் சூதை தடுத்திருப்பேன். பீஷ்மர், துரோணர், கிருபர், பாக்லீகர் இவர்களை அழைத்து உனக்காக விசித்திர வீரிய புத்திரரான அரசரை நோக்கி, கௌரவரே, ராஜந்திரரே, பிரபுவே, உமது புத்திரர்களுக்கு சூதாட்டம் போதும் என்று நீர் துரத்தப்பட்டதற்கு காரணமாயிருந்த தோஷங்களையும், முன்பு வீரசேன குமாரனான நளன் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டதற்கு காரணமான தோஷங்களையும் அந்த விஷயத்தில் தெளிவாக சொல்லியிருப்பேன். வனப்பருவம் அத்தியாயம் 13 பக்கம் 57 என்றெல்லாம் விரிக்கும் கண்ணன் சூதாட்டத்தை தொடங்கினால் எப்படி நிறுத்த முடியாமல் போகும் என்பதையும் சுட்டி காட்டுகிறான். அம்பிகா புத்திரன், விசித்திர வீரியன் புத்திரன் இரண்டுமே திருதராஷ்டிரனை குறிக்கும் அடைமொழிகள். அழைக்காமல் இருந்திருந்தாலும் வந்திருப்பேன் என்று கூறும் இந்த கண்ணனைத்தான் சூதாட்ட சபைக்குள்ளே நுழையாதே என்று தர்மபுத்திரனுடைய பிரார்த்தனை கட்டி போட்டு விட்டது என்று வாட்ஸ்அப் செய்தி சொல்லும் வேடிக்கையையும் சென்ற முறை பார்த்தோம். இவற்றையெல்லாம் விட முக்கியமானது, வனத்திலிருந்த பாண்டவர்களை பார்க்க வந்திருந்த கண்ணன் உள்ளே நுழைந்ததுமே பாஞ்சாலி அவனிடத்தில் கோபித்துக் கொள்வதும் கண்ணீர் விடுவதும், அவளுடைய கண்ணீரை துடைத்து விட்டபடி கண்ணன் அவளுக்கு தந்த உறுதிமொழியும், பாஞ்சாலி சபதத்தைப் போல வாசுதேவ சபதம் என்று சொல்லக்கூடிய இடம் அது. அதை பார்க்கலாம். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.